சொல்லுவார். அவருக்கு கோயம்புத்தூர் சார்பாக
அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிகவும் அன்பான சகோதரர்களே, நம்முடைய பரமசுந்தர நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் நாம் இந்த பாடத்துக்களாக கடந்து செல்லலாம். அதற்கு முன்பதாக பொள்ளாச்சி மற்றும் மேட்டுப்பாளையம் மற்றும் வெள்ளகோயில் சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு ராபோஜனத்தில் நமது பங்கு என்ற தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராபோஜனத்தில் நமது பங்கு என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வாரங்களாக நாம் கர்த்தரின் நினைவுகூறுதல் பற்றியதான பாடங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றும் கூட கர்த்தரின் ராபோஜனத்தை குறித்ததான பாடத்தை நாம் தியானித்து உள்ளோம். அதற்கு தங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக நாம் தேவனுக்குள் ஐக்கியப்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக இன்றைய பாடத்தில் நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்க கொஞ்சம் தயங்காம பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம விரும்புகிறோம். பொதுவா ராபோஜனம் அப்படின்னு சொன்னா அதற்கு வேற என்னென்ன தலைப்புகள் தேவன் அவர் கொடுத்திருக்கிறார்? பஸ்கா, வேற நான் கேட்கறது ராபோஜனம்ங்கிறதுக்கு வேற ஏதாவது தலைப்பு, நினைவு கூறுதல், இன்னும் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லலாம். பஸ்கா சொல்றோம், நினைவு கூறுதலின் நாள் சொல்றோம், மற்றும் இன்னும் புதிய உடன்படிக்கை, இந்த மாதிரி நம்ம சில தலைப்புகள் சொல்றோம். சரி, அப்படிப்பட்ட இந்த பஸ்கா அதாவது ரா போஜனம் இதை குறித்துதான் இன்றைய பாடத்துல கூட நம்ம பார்க்க போறோம். இதற்கு ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 5:7-8 நம்ம வாசிக்க கேட்கலாம்.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம்.
பாருங்க, இப்ப வசனம் வாசிக்க கேட்டோம், அதனுடைய கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கு, பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்படி சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம், இது ஒரு பண்டிகை, இது ஒரு பண்டிகை. யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது. அது நிழலான ஒரு காரியம். அது அப்படியே பார்க்கும்போது இன்று ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு இன்று ஒரு பண்டிகையாக கொடுக்கப்பட்டது. இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக நம்ம பார்க்கும்போது புளித்த மாவோடே அல்ல, மாறாக புளியாத மாவோடு இந்த பஸ்கா காரியத்தை நாம் அனுசரிக்க வேண்டியிருந்தார்கள். அப்ப அந்த வசனத்தை மறுபடியும்
ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம்.
பாருங்க, நம்ம கூட இதற்குரிய விளக்கத்தை கூட கேட்டிருப்போம். துப்புரவு மற்றும் உண்மை அப்படிங்கிற வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க இதை குறித்து ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத், சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத். சின்சியாரிட்டி என்ன சொல்றோம்? ஒரு உள்ளார்ந்த நிலை. சின்சியாரிட்டி என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு காரியம் செய்யணும்னா நம்ம அந்த சின்சியாரிட்டி காட்டவும் பாருங்க, கடமை உணர்ச்சி அந்த ஒரு காரியத்திலையும், மற்றும் உண்மை ட்ரூத்துக்கு நம்ம இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், சத்தியம். அப்ப பாருங்க, சத்தியத்தின்படி செய்யணும், அது ஒரு உண்மையான மனநிலையோட செய்யணும். அது எப்படி செய்யணும்னா ஒரு கடமை உணர்ச்சியோட அந்த காரியத்தை செய்ய இருக்கிறோம். இதுதான் புளியாத ஒரு மாவாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த பண்டிகையை ஆசிரியிக்கிறோம். என்ன பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது ராபோஜனம் என்ற ஒரு பண்டிகையை நம்ம ஆசிரியிக்க போறோம். இப்ப இந்த பண்டிகைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கமாக இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது பேர் சபைகள் மற்றும் அனைத்து மதஸ்தரும் ஒரு பண்டிகைன்னு சொன்னாலே அங்க என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு களியாட்டம், ஒரு இன்னும் சொல்லணும்னா புது உடைகள், அப்ப இவைகள்லாம் இருக்கும். ஆனா இது நமக்கு இருக்காது. கண்டிப்பா இருக்குங்களா? கண்டிப்பாக நமக்கு இல்ல. மாறாக நம்ம கண்டிப்பா இதை அனைவரும் நோட் பண்ணி வச்சுக்கலாம், இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. இது ஒரு ஆவிக்கு உரிய பண்டிகை. அதாவது நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு ஆவிக்குரிய பண்டிகையாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை தான், மன்னிக்கவும், கர்த்தரேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பண்டிகை தான் இந்த ரா உணவு, ரா போஜனம் நிகழ்ச்சி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது இந்த ரா போஜனம் பண்டிகை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ரா போஜனம் பண்டிகைய நம்ம சாதாரணமா வழக்கமா நம்ம பண்ற மாதிரி பண்ணிட்டு போகிறது கண்டிப்பாக தேவன் பார்வையில் அருவறுப்பான ஒரு காரியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். பாடம் முழுக்க இந்த பண்டிகையை ஆசிரிப்பதற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை உணரத்தக்கதான காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப முக்கியத்துவம் உணரலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், நானும் போவேன், அந்த ராபோஜனத்துல பங்கெடுத்துக் கொள்வேன். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் தெரியலனா எதற்காக அது ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நிலைமையை நம்ம அடைய மாட்டோம். இதுதான் நம்ம பெறக்கூடிய ஒரு நிலைமை. சகோதர சகோதரி, சரி, அப்படி பார்க்கும்போது ராபோஜனம்ங்கிறது ஒரு பண்டிகை பார்க்கிறோம். அந்த பண்டிகை எப்படிப்பட்ட பண்டிகை, ஆவிக்குரிய ஒரு பண்டிகை அப்படிங்கறத கூட பார்த்துட்டோம். வழக்கமான பாரம்பரிய பண்டிகைகள் போன்ற இது ஒரு பண்டிகை கிடையாது அப்படிங்கறத கூட நம்ம பார்த்துட்டோம். சரி, அப்படின்னா அடுத்த கேள்வி, கொண்டாடுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இந்த ஆவிக்குரிய பண்டிகைகள் கொண்டாட ஏதாவது வழிமுறைகள் கண்டிப்பா இருக்கிறோம்ல. என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தர் இரண்டு வகையான ஒரு அடையாளங்கள் கொடுத்திருக்கிறார். என்னென்ன அடையாளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பம் மற்றும் ரசம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, திக்கப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. அப்பம் குறிக்கிறது திக்கப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திராட்சை ரசம். திராட்சை ரசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது கர்த்தரின் சிந்தப்பட்ட ரத்தத்தை அது அடையாளப்படுத்துவதாக இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இரண்டு அடையாளங்களை வைத்து இந்த பண்டிகையை கொண்டாட போறோம். சரி, அப்படி இரண்டு அடையாளங்களின்படி நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடணும்னா, கொண்டாடினால் நாம் இரண்டு காரியங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். பண்டிகையை கொண்டாடிட்டா மட்டும் பத்தாது, அந்த பண்டிகையை கொண்டாடுவதன் மூலமாக நாம் இரண்டு காரியங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். யார் முன்பதாக அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் முன்பதாக. பண்டிகை கொண்டாடுறோம், அது ஒரு அடையாளம் அப்படின்னு பார்க்கிறோம், நினைவு கூறுறோம். இதன் மூலமாக தேவனுக்கு முன்பதாக நம்ம ஏதாவது சாட்சிகளா அப்படின்னு பார்க்கும்போது, இதை இந்த சப்ஜெக்ட் சகோதரர்கள் சொல்றாங்க, இரண்டு காரியங்களுக்கு நாம் சாட்சிகளா இருக்கிறோம். முதல் காரியம் என்னன்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்துகிறோம், அதன்படி வாழ்கிறோம் என்ற சாட்சி. பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தந்த அழைப்பு, இந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்துகிறோம் மற்றும் அதில் வாழ்கிறோம் என்ற ஒரு சாட்சியை நாம் கொடுக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் மற்றொரு சாட்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனிடத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்ற சாட்சியை கூட, தேவன் முன்னிலையில் நாம் இந்த சாட்சியாக வாழ்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்கள், எப்ப அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரா போஜனத்தை நாம் அனுசரிக்கும் போது. அப்ப ரா போஜனத்தை அனுசரிச்சோம்னா இரண்டு சாட்சி, ஒன்று தேவன் நமக்கு தந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறோம் என்ற ஒரு சாட்சி, மற்றும் இரண்டாவது சாட்சி என்னன்னு பார்க்கும்போது, தேவனோடு நாம் செய்து கொண்ட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நாம் அதில் வாழ்கிறோம், நிறைவேற்றுகிறோம் என்ற இரண்டாவதான இந்த சாட்சியை நாம் தேவன் முன்னிலையில் நாம் கொடுக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பண்டிகை மற்ற பண்டிகைகளை போல இதுவும் எத்தனை தடவை வருது, வருஷத்துக்கு ஒரு முறைதான் வருது. நம்ம வார வாரம் கொண்டாடுறது இல்ல, மாசம் மாசம் கொண்டாடுறது இல்ல, ஆனா பார்க்கும்போது பெயர் சபைகள் அதை தவறாக புரிந்து கொண்டு அவங்க தினம் கூட எடுக்கிறாங்க, தினமும் பல முறை கூட எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் வருடத்துக்கு ஒரு முறை பழைய ஏற்பாட்டு நிழல் நம்ம பார்க்கும்போது அந்த பஸ்கா பண்டிகை வருடத்திற்கு ஒரு முறை அனுசரிக்கக்கூடிய அந்த பண்டிகையா இருக்குது அப்படிங்கறத நிழலை நம்ம பார்த்து கொண்டு அதன் மூலமாக பொருளாக நம்ம என்ன பண்றோம்னா வருடத்துக்கு ஒரு முறை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற காரியம் கூட நம்ம பார்க்கணும். அது மட்டுமல்ல நாம் மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம், இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. இந்த ஆவிக்குரிய பண்டிகைன்னு சொன்னாலே கண்டிப்பா அதற்குரிய காரியங்கள் ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். உண்மைங்களா என்ன? ஆவிக்குரிய பண்டிகைன்னு சொன்னாலே யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது ஒருவேளை பஸ்கா பண்டிகை, அதாவது இந்த ராபோஜன பண்டிகை பஸ்கா என்று அனுசரிக்கிறோமோ, அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதி அன்றைய நாளுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. சரி இல்ல அப்படின்னு பார்க்கும்போது மூன்று மாதங்கள் நம்ம அந்த காரியங்கள் செய்யறோம் பாத்தீங்களா, மூன்று மாதங்கள் அந்த பஸ்கா குறித்த சத்தியங்கள் கேட்கிறோமா, அந்த காலத்துக்கு மட்டும்தான் இது பொருந்துதா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது. மாறாக அனுதினமும் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த நினைவு கூறுகளை நாம் நினைவு கூறிட்டே இருக்கிறோம். அடையாளமாக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி நாம் அந்த அடையாளத்தை கடைபிடிக்கிறோம். ஆனால் அனுதினமும் வருடந்தோறும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறோம், இந்த பஸ்காவை நாம் நினைவு கூற வேண்டியதா இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஏன் வந்து வசனங்கள் இல்லாம அப்படியே கண்டினியூவா போறோம்னா, இதெல்லாம் நம்ம அநேக வசனங்கள் மூலமா தான் நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம திப்படி போயிட்டு வரும். அப்படி பார்க்கும் போது இந்த பஸ்காவை நம்ம எந்த முறையில் அனுசரிக்கிறதுங்கிறத பார்த்துக்கோம். அப்பம் மற்றும் ரசம் இந்த இரண்டு காரியங்களை அடையாளமாக வைத்து தேவன் பார்வையில் இரண்டு காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோங்கிற காரியத்தை கூட பார்த்துட்டோம். சரி இப்ப அனுசரிக்கிறதுக்கு உள்ள போனா இப்ப தேவன் சொல்றாரு உள்ள வந்திருக்கிறீங்க, வந்தவர்கள் மத்தியில இரண்டு வகுப்பா இருக்கிறீங்க, வந்தவர்கள் மத்தியில இரண்டு வகுப்பா இருக்கீங்க. முதல் வகுப்பார் அதற்கு பாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர், அந்த பானத்தை மற்றும் அப்பத்தை பாத்திரமாய் பானம் பண்ண வந்தவர்கள் ஒரு பக்கமாகவும் அபாத்திரமாய் பானம் பண்ண வந்தவர்கள் இரண்டாவது பட்சமாகவும் நிற்கிறாங்க. நமக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தங்க அந்த தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்று அந்த பாஸ் ஓவர் அதாவது ராபோஜன நிகழ்ச்சியை அதற்கு பாத்திரமாய் அனுசரிக்க வந்தவர்கள் இருக்காங்க, அபாத்திரமாய் அனுசரிக்க வந்தவர்கள் இருக்காங்க. சரி அப்படின்னா நம்ம முதல்ல நிதானிக்கலாம், யார் பாத்திரவாதிகள் யார் அபாத்திரவாதிகள் நிதானிக்கலாம். ஏன்னா பஸ்காவை அனுசரிக்கணும்னா அது பாத்திரமாய் அனுசரிச்சாதா அது தேவன் சொன்னபடி அனுசரிச்சா, தேவன் சொன்னபடி அனுசரிச்சாதான் தேவனுடைய பார்வையில நம்ம சாட்சியாக விலக முடியும். சரி அப்படின்னா எப்படி நம்ம பாத்திரமாய் நாம நடக்க முடியும், நம்ம பாத்திரமான இல்லையா அப்படிங்கறத முதல்ல நம்மை நாம் சுய பரிசோதனை செய்யணுமோ வேணாங்க. சரி அப்படி பார்க்கும்போது சுய பரிசோதனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நம்ம நம்மளை நம்ம கணக்கு பார்க்கிறோமா? ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு கோபுரம் கட்ட மனதானால் முதலில் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவுள். இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கைய கணக்கு பார்க்கிறோமா என்ற கேள்வி வைத்தால் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் சகோதர சகோதரிகள். அனுதினமும் தேவன் நமக்கு செய்த நன்மைகள், அநேக பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது விழுந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி நிலைமையிலிருந்து கூட தேவன் சில நேரங்கள் அப்படியே அழகா தூக்கி குடித்தது இருப்பார். இதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கிறோமா, அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கிறோமா? பாருங்க இப்படிலாம் நாம அவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கணக்கு பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால் மிகவும் மிகவும் கம்மியான நேரம் தான் நம்ம கணக்கு பார்த்திருக்கோம். இல்ல ஒரு சில நேரம் நமக்கு பார்க்காம கூட இருந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய நமக்கு இந்த மூன்று மாத காலம் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நினைவு கூறுகளின் நாளை பாத்திரமாய் அனுசரிக்க கணக்கு பார்க்க தான் இந்த ஒரு மூன்று மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பாருங்க சகோதரர்கள், இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அந்த மூன்று மாத காலத்துல தன்னை பாத்திரவானாய் மாற்றுவதற்காக தான் இந்த மூன்று மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரியங்கள் கூட நமக்கு சகோதரர்கள் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பொதுவா புது சுஷ்டிகளாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறோம். உண்மைங்களா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? சத்தத்தையே காணும் பாரு. அப்ப உண்மை நிலைமையை காட்டுவதற்காக இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேயே தப்பா இருக்கா அல்லது உண்மை நிலைமையை நோக்கி முன்னேறி இருக்கா? ஏன்னா நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது அழைக்கப்பட்ட நிலைமை பார்க்கணும் பேர்சபை அமைப்புகள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையை நம்ம சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அங்கங்கள் சொல்றோம். நம்ம சத்தியத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மை நிலையை அடையக்கூடியவர்கள் அந்த உண்மை நிலையை அடையணும்னா அங்க உள்ள ஆசிரியரா இருக்கணும்னாலே மூன்று காரியங்களை செய்யணும். முதல் காரியம் ஆறு ஆறு அப்பங்களை திட்டு உண்ண வேண்டும். அப்ப அனுதினமும் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? வசனங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, அடுத்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது ஏழு விளக்கு உள்ள அந்த குத்து விளக்குல என்ன பண்ணணும்? சிறிய தூண்டி வரணும். அப்ப ஏழு கால சபைக்கு உண்டான போஜனங்களை அனுதினமும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, அனுதினமும் நாம் சொந்த முயற்சியில நம்ம கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இது மட்டும் அல்ல, இது மட்டும் தேவனுக்கு பிரியமான பணிகள் கிடையாது. மூன்றாவதாக ஒரு காரியம் தான் என்னன்னு பார்க்கும்போது சுய பலி. அந்த சாம்பிராணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் கையில எடுத்து பார்க்கும்போது அந்த தூப பீடத்துல போட்டு அந்த அறை முழுக்க நிரம்பி அதன் பின்பதாக அடுத்த அறையான மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அந்த புகை செல்லும்படியாக தேவனுக்கு சுகந்த வாசனையான ஒரு பலியாக அது செல்லும்படியாக நாம் ஏற்படுத்த வேண்டும். இவர்தான் இந்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையான ஆசாரியர். ஒருவேளை இதுல தவறணும்னா அந்த ஆசிரிய பகுதிக்கு தகுதி இல்லாதவங்கிற வார்த்தை தேவனால் சொல்லப்படும். இப்ப சொல்லுங்க, ஆசிரிய ஊழியத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா ஆசிரிய ஊழியம் செய்யறோமா என்று கேள்வி கேட்டால் நம்ம இடத்திலேயே மிகப்பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்குது அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். சரி, அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நமக்கு இன்று உணர்த்துகிறார், ஆவிக்குரிய நிலைக்கு கடந்து செல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையை கணக்கு பார்க்க கடவுள் என்ற காரியத்தை தான் தேவன் நமக்கு என்று உணர்த்துகிறார். சரி, இன்னைக்கு நம்ம அப்படியே மல்லி பஸ்கா கவுரித்த பாடல்களை பார்க்கலாம். அப்ப பஸ்கா அதாவது இந்த ராபோஜனத்தை குறித்து பார்க்கும்போது சகோதரர் ஏழாம் தூதர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனி அத்தியாயத்தை எழுதி வச்சிருக்கிறார். புது சுஷ்டிக்கான பஸ்கா, புது சுஷ்டிக்கான பஸ்கா அப்படின்னு ஒரு தனி தொகுதி எழுதி வச்சிருக்கிறார்னா அதுல ஏதோ ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னு அவர் எழுதி வச்சிருப்பாருங்க. கண்டிப்பா அதுல முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கணும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அது பழைய ஏற்பாட்டிலேயும் நல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, என்னைக்குமே ஒரு புத்தகம் எழுதினாங்கன்னா அதனுடைய கடைசி பகுதி எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய மரணத்துக்கு முன்னாடி செய்த ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஸ்கா நினைவு கூறுகள் என்ன. அப்ப இந்த நினைவு கூறுகள் அவர் செய்திருக்கிறாருன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லைங்களா? அதை அது மட்டும் இல்லாம அதுதான் இன்றைக்கு நமக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லைங்களா? அப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அதைய போய் அபாத்திரமாய் பானம் பண்ணோம்னா தேவன் பார்வையில் பிரீதியா இருக்குமா இருக்காதுங்களா? தேவனே முக்கியத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நாம பாத்திரவானாய் பானம் பண்ணோம்னா தேவன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்மளை ஏற்றுக்கொள்வார், தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை அபாத்திரமாய் பானம் பண்ணினா நம்முடைய நிலைமை கண்டிப்பாக கேள்விக்குறியாக சகோதர சகோதரிகள். அப்படின்னா நம்ம இந்த பஸ்காவுக்கு அதாவது இந்த ராபோஜனத்துக்கு நம்ம முக்கிய அதாவது இம்பார்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அது மட்டும் கிடையாது, அது ஒரு மேன்மையான ஒரு காரியம். நம்ம பார்த்தோம், முதலே பார்த்தோம், இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. ஆவிக்குரிய பண்டிகைன்னு சொல்லும் போது அதற்குரிய மேன்மையை நம்ம கண்டிப்பா அதுக்கு கொடுத்தாகணும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. மற்றும் இன்னும் பார்க்கும்போது அதற்கு ஒரு பயபக்தி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த இன்றைக்கு நம்ம இடத்துல பார்க்கும்போது நம்ம பெயர் சபையில இருந்து வந்திருக்கோம். அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா சிலர் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பண்ணிருக்கோமா இல்லைங்க? கண்டிப்பா பண்ணோம். அது மட்டும் இல்ல, அநேக வேலைகள், அதாவது பாத்தீங்கன்னா நோன்பு இருக்கிறதுல இருந்து அநேகம் வேலைகள் நம்ம செஞ்சிருப்போம். விசுவாசத்துக்கான ஒரு நல்ல போராட்டம் ஓடி இருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த போராட்டம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அது கூட ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பாருங்க, நம்ம இடத்துல அநேக வாஞ்சைகள் இருந்தது, சத்தியத்தை பத்தி தெரிந்து கொள்ள தாகம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதே நிலைமை இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது குறைவுபட்டதாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் கொடுக்கிற சபைக்கு இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. ஆவிக்குரிய பண்டிகைன்னு சொன்னாலே நம்மளை விட மேன்மையான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகைய நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய நிலை அப்படின்னு சொன்னா மாம்சத்தை விட ஆவிக்குரிய நிலை மேன்மையானதா இல்லைங்களா? அப்ப இந்த மேன்மையான ஒரு பண்டிகைய இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அதற்குரிய தகுதி நமக்கு வேண்டுமா என்னங்களா? பாருங்க, நம்ம வழக்கமான பாடங்கள் போல வசனங்கள் கொடுத்து அதற்குரிய நிழல் பொருள் மட்டும் நம்ம பார்த்துட்டு போறது மட்டும் கிடையாது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரியணும். ஏன்னா வழக்கமான பாடங்கள் போல நம்ம இருந்துட்டு போயிட்டோம்னா வந்தோம் கேட்டோம் அப்படிங்கறது மறந்து போயிடும். அப்ப தேவன் உணர்த்துகிறார் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பஸ்கா, அதாவது நினைவு கூறுதலின் நாள் அப்படின்னா அதற்கென்று முக்கியத்துவம் உண்டு. தேவனே அதை உணர்த்துகிறார். வசனங்கள்ல அநேக வசனங்கள் நினைவு கூறுதல் பத்தி இருக்கு. பாருங்க, பழைய ஏற்பாடுல எடுத்துட்டீங்கன்னா அநேகர் அதை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நினைவு கூறுதலின் நாளை பத்தி, அதாவது பழைய ஏற்பாடுல பாத்துட்டீங்கன்னா நம்ம யோசியா ராஜா அவரை குறிச்சு நம்ம இங்க பாடத்துல பாத்துருப்போம். யோசியா ராஜா மிக பிரம்மாண்டமாக அவ்வளவு மாதிரி ஒரு ராஜா தேவன் பார்வையில ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி தள்ளிட்டு ஏன் நியாயப்பிரமாண சட்டங்கள் காணாமல் போனதை கண்டெடுத்தவர். அது மட்டும் கிடையாது, பஸ்கா பண்டிகையை அவ்வளவு மாதிரி செலிபிரேஷன் பண்ணது வேற யாருமே இல்லை. அவங்க எல்லாம் நிழலாக செஞ்ச காரியம் இன்னைக்கு நிஜமா நம்ம செய்யணும். இன்னைக்கு தேவன் பார்வையில இவன மாதிரி என் புள்ள வேற யாரும் இல்லைங்கிற பேரு தேவன் பட்சமாய் நம்ம வாங்கணும்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு பஸ்காவும் அனுசரிக்கணும். ஆட்டை வெட்டி பலி கொடுக்கறது இல்ல, ஏன்னா தேவன் வழியை அவர் விரும்புறது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பலி, என்ன பலி விரும்புறாரு? நம்முடைய சுய பலி. இந்த பலியத்தை அவர் விரும்புறாரு. நம்ம பார்க்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்துல 3 விதமான காரியங்கள் இருக்கு. இதத்தான் அவர் தேவன் விரும்புறாருன்னா கண்டிப்பா அந்த பலியை நம்ம கொடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு சபையாக அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு பண்டிகையை கொடுத்திருக்கிறார். இது ஒரு விசேஷித்த பண்டிகைன்னு கூட பார்த்தோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பண்டிகை எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் கொடுக்கல. எப்படி கொடுக்கல? எல்லாருக்கும், எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கொடுக்கல. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா நான் என் கணக்கை தேவனத்தில் ஒப்புவிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நினைவுறுதலின் நாளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரே இடத்துல கூடிதான் நம்ம செய்யறோம். ஏன்னா அது ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாடு நம்ம செய்யும் போது நமக்கு யாராவது பக்கத்தில் இருக்கவங்க தோல் கொடுப்பாங்களா? அன்றைக்கு நாம தான் நமக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த பஸ்கா நாள், அதாவது நினைவுறுதலின் நாளை நம்ம தனித்தனியாக ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சரி, அப்படி ஒருவேளை அந்த பஸ்காவின் நாள் வந்துருச்சு, நினைவுறுதலின் நாள் வந்து விட்டது, ஒருவேளை முட்டி நாள் போட்டு அப்படியே அழுது குரண்டு ஜெபம் பண்றேன்னா அது மற்றவர்கள் பார்வையில வேணா ஆகா இவர் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்குன்னு தோணலாம். தோணலாம், நடிக்கலாம். ஆனால் நம்முடைய அந்த நிலைமை கண்டிப்பாக தேவனுக்கு தெரியுமா இல்லையா? நம்ம நடிக்கிறோமா இல்ல உண்மையான புது சிருஷ்டிகளா அப்படிங்கறது கூட தேவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? கண்டிப்பா தெரியணும். அப்ப தேவனுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது தேவன் கண்டிப்பா உணர்ந்துருவாரு இவர் வந்து உண்மையான புது சிருஷ்டியா அல்லது ஏமாற்றக்கூடிய புது சிருஷ்டியா அப்படிங்கிற காரியத்தை கூட தேவன் கண்டிப்பா அவருக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது அதற்குண்டான தண்டனை கிடைக்குமா இல்லைங்களா? ஏமாற்றுறோம் அப்படின்னா, இப்ப ஒருவேளை சொல்லுங்களேன், இப்ப நான் உங்களை ஏமாத்திட்டேன்னா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? இவ்வளவு நம்புன ஒரு நல்ல சகோதரன் நினைச்சேன், ஆனா இவரே என்ன ஏமாத்துறாருன்னு நம்ம பொதுவா நம்மளே இப்படி நினைக்கும் போது, தேவனிடத்திலேயே ஏமாத்தணும் நம்ம நினைச்சோம்னா ஏமாத்த முடியாது. ஆனா நம்முடைய சிந்தனைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது ஒருவேளை சாத்தானை போல லூசிபரை போல தேவன் பார்வையிலிருந்து நாம் விலகி தள்ள ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் மத்தியில அவர் அநேக சத்தியங்கள் சொல்லிட்டு வர்றார். அப்ப ஒரு சில சீஷர்கள், அதாவது 12 அப்போஸ்தலர்களை தவிர மற்றவர்கள் சொல்லிட்டு போங்க, இவருடைய உபதேசம் மிக கடினமா இருக்கு, இதை யார் பின்பற்றுவாங்க? இவருடைய உபதேசம் மிக கடினமா இருக்கு, இதை யார் பின்பற்றுவாங்கன்னு சொல்லி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்ப நம்ம இடத்துல அதே கேள்வி, இந்த உபதேசம் கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது, அதை செயல்படுத்த. சத்தியம் கேட்பதுன்னா கேட்டுட்டு ஆகா அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இந்த சத்தியம் கிடையாது. அப்படி நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா பேர் சபைகள்லயே பாத்தீங்கன்னா அருமையா கதை சொல்லுவாங்க, கேட்டுட்டு வர்றவங்களும் அப்படியே போயிடுவாங்க. அப்படி ஒருவேளை நம்மளும் அது போல இருந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது தேவன் நமக்கு இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சத்தியங்களை கொடுக்கிறார் என்றால், அது கேட்டு விட்டு போகக்கூடிய சத்தியம் கிடையாது, மாறாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப நம்மளை யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மளை அப்படியே நீங்க ஒருவேளை கண்ண மூடி வேணா யோசிச்சு பாருங்க, நான் 50 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய நிலமா அல்லது 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய நிலமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஒருவேளை பாறை மேல் இந்த சத்தியம் வந்து விழுந்திருக்கா, இல்ல முச்செடிகள் நடுவில் இந்த சத்தியம் வந்து விழுந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. இதை யோசிச்சீங்கன்னா இப்ப நீங்க எந்த நிலைமையில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, நிலம் உலகம். இன்னைக்கு நம்முடைய இடத்துலதான் என்ன பண்ணிட்டார், நம்முடைய மனதுலதான் சத்தியத்தை கர்த்தரேசு கிறிஸ்து மூலமாக விதைச்சிட்டார் தேவன். இப்ப விதைத்த சத்தியம் நம்ம இடத்துல இருக்குங்களா இல்லைங்களா? இருக்குங்களா இல்லைங்களா? பாருங்க, இந்த சத்தியம் கேட்டுட்டோம், ஆனா இப்ப பலன் கொடுக்கறோமா? நம்ம பார்க்கும் போது யோவான் 15 அதை குறிச்சு நம்ம ஒரு பாடமே பார்க்கலாம். பலன் கொடுத்தால்தான் என்ன பண்ணுவாரு, தேவன் அந்த கொடியில இருக்க விட்டு வைப்பார், இல்லைன்னா என்ன பண்ணிடுவாரு, வெட்டி போட்டுருவார். சரி, அதை குறிச்சு தனி பாடமே இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பலன் கொடுத்தால் பலன் கொடுப்போம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம பலன் கொடுக்கிறோம்? 50 மடங்கு கொடுக்கறோமா, 40, 30, 20, 10? இல்ல ஒருவேளை நான் ஒருவேளை நெருஞ்சல் செடியா? யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய நிலைமைய இப்ப நம்ம தான் நிதானிக்கணும். ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம், நம்ம தான் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். செய்து கொண்டால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பஸ்காவை அதாவது அந்த நினைவுகூறுதலின் நாளை, அந்த அப்பத்தையும் காற்றை ரத்தையும் பாத்திரமாய் நம்ம பானம் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியத்தை கூட நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளலாமா? செய்யலாமா வேணாங்க? சத்தமே இல்ல. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு உணர்த்துகிறார், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், சுய பரிசோதனை செய்து. இன்னைக்கு மட்டும் கிடையாது, பஸ்கா வரையும் மட்டும் கிடையாது, அனுதினமும் இந்த சுய பரிசோதனை செய்யணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சரி வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 50வது சங்கீதம் 5வது வசனம்.
பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
பாருங்க, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்க. பாருங்க, முதல் காரியம் பலியினாலதான் உடன்படிக்கை செய்யணும். எப்படிப்பட்ட காரியம், பலியினால உடன்படிக்கை செய்யணும். யார் கூட? தேவனோட. அவங்களுக்கு என்ன பெயரு? பின்னாடி எல்லாம் சவுண்ட் கேட்கவே இல்லை. பாருங்க, பரிசுத்தவான்கள் யாருக்கு பேரு? அவங்களுக்கு இல்ல, நம்மளுக்கு யாருக்கு பேரு? நமக்கு பரிசுத்தவான்கள் சொல்லி தேவன் பெயர் வைக்கிறார். இதை குறித்து நம்ம இன்னொரு வசனம் வச்சு நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:16-17.
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம்.
பாருங்க, வசனம் வாசிக்கும் போது நம்ம கேட்கிறோம், ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எப்ப? ராபோஜன் தன்னைத்தான அன்னைக்குதானே. ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு அப்பம் எடுக்கிறோம், பிக்கிறோம். அப்ப எல்லாருடைய மனசு என்ன நினைப்புல இருக்கும்? நாம் எல்லாரும் இந்த ஒரே அப்பத்தின் சரீரம் அப்படிங்கிற மனநிலையே இருக்கும். ஆனா அந்த அப்பத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பைக் வேற கொண்டு நிறுத்திட்டாருன்னா அப்ப அந்த அப்பம் என்ன ஆகும்? பிக்கப்படும். நீ வேற, நான் வேற. அடுத்த நாள் பாருங்க, அதை விட அதிகமா இருக்கும். உண்மையா சொல்லுங்க, சகோதர மத்தியில நம்ம ஒரே ஐக்கியம்ங்கிற நிலை இன்னைக்கு நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அது கூட ஒரு குவெஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சகோதர சகோதரிகளே. ஆனா தேவன் சொல்றாரு, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்தவர். பலியினால உடன்படிக்கை செய்யறதா? நம்ம என்ன பண்ணோம்? தண்ணீர்ல உடன்படிக்கை பண்ணோம். ஏதாவது பலி செஞ்சமா? ஏதாவது பலி செஞ்சமா? உடன்படிக்கை செய்யும்போது. அப்ப தேவன் சொல்லக்கூடிய காரியம் ஒரு நம்ம நிழலாக செஞ்ச அந்த தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லல. அணுதின உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? அணுதினமும் உடன்படிக்கை செய்யணும். எப்படி? நம்முடைய மனதளவுல சிந்தை அளவுல முழுவதுமாக தேவனோடு பலி செலுத்தி 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 உடன்படிக்கை செய்யணும் அணுதினமும். அப்ப இந்த அணுதினமும் நம்மை பலி செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்கிட்ட வந்து கெட்ட பழக்கங்கள் அநேகம் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா போராடி பலி செலுத்தி நான் அதை தேவன் பார்வையில, தேவனே எங்கிட்ட இப்ப எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதாவது கெட்ட பழக்கங்கள் உமக்கு விரோதமான காரியங்கள் இப்ப எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிடுவாரு? வாப்பா அப்படின்னு கூட்டு போயிருவாரு. அப்ப நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, பலி செலுத்துதல், இந்த பலி செலுத்துதல்ங்கிறது ஒரு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. அணுதின பலி செலுத்தி அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தான் தேவன் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, இந்த உண்மை நிலையை காட்டணும்னா நம்ம எத்தனை நாள் பலி செலுத்தணும்? அணுதினமும். ஜீவன் முடியும் வரை ஓகே, ஆனா என்ன காரியம்? அணுதினமும் பலி செலுத்தணும். சரி, இன்னைக்கு யார் யாரெல்லாம் பலி செலுத்திருக்கீங்க? இப்ப நம்ம இங்க கொண்டிருக்கிறோம், இதுவே தேவனுக்கு ஒரு அருமையா நம்முடைய நேரத்தை பலி செலுத்துறோம். ஆனா இதுக்கு முன்னாடி காலையில இருந்து சாயங்காலம் வரையும் எத்தனை பேர் தங்களுடைய மனதளவுல ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல இருந்திருக்கோம்? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 6:24 கூட வாசிக்கலாம். மத்தேயு 6:24.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
இரண்டு எஜமான்கள் சொல்ற, ஒரு எஜமான் தேவன், இன்னொரு எஜமான் சாத்தான் கிடையாது, லூசிபர் கிடையாது. என்னவாமா அது எஜமான்? சத்தம் யாருக்கு வசனம் புரியலையா? இன்னொரு எஜமான் யாருங்க? உலக பொருள். சரி, அப்படியே இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், எஜமான் உலக பொருள் சொல்லிட்டோம். அப்ப உலக பொருள்னா என்ன? சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னா தேவனை தவிர மற்ற எல்லாமே உலக பொருள் தான். சரி, அப்படி பார்க்கும்போது இப்ப சொல்றாரு வசனம், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய யாரால? உங்களால் கூடாது. உங்களால்னா நம்மால கூடாது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் எப்படி இருந்தோம்? தேவனுக்கு ஊழியம் செஞ்சோமா, உலக பொருளுக்கு ஊழியம் செஞ்சோமா? அதாவது வேலைக்கு போக வேணாம் நீங்க வசனம் சொல்லல, மாறாக நம்முடைய சிந்தையை பத்தி தான் தேவன் சொல்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இதை குறித்து நம்ம தேவன் சித்தமானால் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா பார்க்கலாம். அப்ப தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படிங்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய சிந்தை அளவுல முழுவதுமாக உலகத்துக்கு கொடுத்துட்டோம்னா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா, இப்ப கேட்கிற சத்தியம் எவ்வளவு நேரம் நமக்கு மைண்ட்ல நிற்கும்? இக்லீஷியா விட்டு லைட்டா வெளியே அடுத்த ஸ்டெப் வைக்கிறவரே, சிலருக்கு இப்பவே மைண்ட் வேறையா போயிடும். எப்படி இருக்கும்னா, நாளைக்கு வண்டி பஞ்சர் ஆயிருச்சு எப்படி ஆபீஸ் போறது அப்படின்னு நினைச்சா சப்ஜெக்ட் என்ன ஆயிடும் போயிடும். சகோதரிகள் பக்கம் சொன்னோம்னா வீட்டுல போய் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கனாலே அந்த சத்தியம் என்ன ஆயிருக்கு, டோட்டலா டெமாலிஷ். நம்ம மைண்ட்ல இருந்து டோட்டலா போயிரு. இப்ப யாருக்கு நம்ம ஊழியம் செய்யறோம், தேவனுக்கா உலக பொருளுக்கா? பாருங்க, இன்னொரு ஒரு அளவுகோல் கூட பாக்கலாம். வசனம் நம்ம பார்க்கும்போது கன்னிமரியால் வந்து என்ன பண்றாங்க, கர்த்தரேசு கிறிஸ்துவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போது எலிசபெத் அம்மாவை பார்க்க வர்றாங்க. பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, எலிசபெத் அம்மா பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உங்களுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்த்து சொல்றாங்க. இப்ப பாருங்க, முதல் புது சுத்தி ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஸ்திரீனிடத்துல உற்பவித்த உடனே அதை பார்க்க இன்னொரு சகோதரி பரிசுத்தாவியால் நிரம்பி சொல்றாங்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, உன் வயிற்றில் இருக்கக்கூடிய கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேங்கிற ஒரு வாழ்த்துதல் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஸ்திரீகளா இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகைங்களா இல்லைங்களா? கற்புள்ள கன்னிகளா இல்லைங்களா? அப்படிப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள் இடத்துல கூட இன்னைக்கு நம்ம கர்ப்பமா இருக்கிறோமா இல்லைங்களா? ஏன்னா உடன்படிக்கை செய்து கொண்ட உடனேவே தேவன் நமக்காக அவருடைய புது சுஷ்டியை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு புது சுஷ்டியை தேவன் வளர செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் புது சுஷ்டி சுமந்துட்டு இருக்கோமா இல்லைங்களா? இப்ப எந்த சகோதரராவது இன்னொரு சகோதரரை பார்த்து தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவரே நம்ம வாழ்த்திருக்கோமா நினைக்கிறது? நாம பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவரை என்னைக்கா வாழ்த்திருக்கோமா? இன்னொரு சகோதரர் சகோதரியோ சகோதரி சகோதரரையோ வாழ்த்திருக்கோமா? நீங்க ஒரு புது சுஷ்டி அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம பார்க்கிறோமா? பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன அளவுகள் தேவன் நமக்கு இன்று உணர்த்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்படி பார்க்கும்போது உடன்படிக்கை, உடன்படிக்கை இது அனைவரும் செய்யலாம். எல்லாரும் உடன்படிக்கை செய்யலாம். தண்ணிக்குள்ள இறங்கி எந்திரிக்கிறது எல்லாரும் செய்யலாம். சபைக்கு வரலாம், சத்தியம் கேட்கலாம். ஆனால் உடன்படிக்கையை நிறைவேற்றுவது என்பது எல்லாராலும் முடியும், ஆனா நம்மளுக்கு சந்தேகம். உண்மைங்களா இல்லைங்களா? போலாம், ஆனா இன்னும் நம்மளால பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல நம்ம இருக்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் நமக்கு இன்று உணர்த்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரே, உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கை எல்லாருமே செஞ்சிருக்கிறோம். தேவன் பார்வையில விலையேற பெற்றவங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னும் உங்களுக்கு கொச்சையா சொன்னோம்னா, தேவனத்துல எப்படி சொல்லலாம், சத்தியம், சத்தியம் மன்னிக்க கொச்சை இல்ல, அந்த வார்த்தை எப்படி சொல்ல, சத்தியம் வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சகோதரர் எங்கிட்ட வந்து ஒரு சத்தியம் பண்ணியிருக்காருன்னா நான் அதை எப்படி நம்புவேன்? அவர் சொன்னா செய்வாருன்னு நம்ம நம்புறோம். இப்ப தேவனத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், சத்தியம் பண்ணிட்டோம். நான் வந்து என்ன போறேன், இனிமே உங்க சித்தந்தான் செய்ய போறேன்னு நம்ம சத்தியம் பண்ணிட்டோம். சத்தியம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலக பொருள் பக்கமா திரும்பி நிற்கிறோம். இது தேவன் பார்வையில் சந்தோஷமா இருக்குமா? பாருங்க, அப்ப என்ன காரியம் நமக்கு தேவன் சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மை நிலையை யார் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் சபை வாய்ப்பு. உண்மை நிலையை யார் காட்டுகிறார்கள்? பாருங்க, அழைக்கப்பட்டவர்களுக்கு சபை வாய்ப்பு கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சபை வாய்ப்பு கிடையாது. உண்மை நிலையை யார் தேவனத்தில் தன்னை உண்மையாக ஒப்புவிக்கிறார்களோ, உண்மையாக வாழ்ந்து காட்டுகிறார்களோ, அவருடைய பிள்ளையாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சபை வாய்ப்பு. பேருக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்தை போல பேருக்கு நானும் புது சிஷ்யா இருந்தேன்னா கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பு, கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பு தான் அங்க கிடைக்கும். சரி, அப்படின்னா உங்களிடத்துல மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தார்? கர்த்தர் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? என்ன பிரதர், பேசிக்ல இருந்து நாங்க கேட்டுட்டு வர்றோம், எங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதிக்கிறீங்களா? பிதாவின் சித்தம் செய்ய வேற சொன்ன கரெக்டு தான். பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தை மீட்க, அந்த மீட்புங்கிறது அந்த ஒரு வார்த்தை பைபிளுடைய தீம் கூட சொல்லலாம். அப்ப அந்த மீட்பு, இந்த உலகத்திற்கு மீட்பு, மீட்புக்கு பின்பதாக உலகத்தை எதை பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். இதுதான் வந்து தேவனுடைய பெரிதான திட்டம். அன்பார்ந்த சகோதரர், இப்ப இப்படி வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தை பூராமே எப்படி இருக்கும்? அந்த மீட்கும் பொருள் என்ன சொன்னா ஈடுபடி, அந்த சிந்தையை நோக்கிதான் இருக்கும். இப்ப இந்த உலகத்துல வாழும்போது இந்த சிந்தையில் இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு இறுதி உணவுன்னு சொன்னா அது எப்பதான் சாப்பிட்டாரு? கடைசியா எப்ப சாப்பிட்டாரு? கடைசி சாப்பாடு எப்ப? ராபோஜனம் தான். அப்ப அவருடைய கடைசி உணவு கூட ராபோஜனம் தான். இதை குறித்து இன்னும் பார்க்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் மாடல்ஸ் சொல்லலாம். அதாவது அவருடைய வாழ்க்கையில அநேக எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்காரு. எந்த வகையிலையும் பார்க்கும்போது அற்புதங்கள் செஞ்சாருன்னா அது ஒரு மாடல், அடையாளங்கள் செஞ்சாருன்னா அது ஒரு மாடல், நம்ம பின்பற்ற முடியாது. ஆனா அது என்ன ஒரு அடையாளம்னா கர்த்தரின் தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல செய்யக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்களுக்கு அது ஒரு சில சாம்பிள்ஸ் தான் காமிச்சார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அநேக சத்தியங்கள் மூலமா நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அவர் சில ஆசீர்வாதங்களை கூட கொடுத்தார். அதுவும் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் தான் கர்த்தரேசு கிறிஸ்து காமிச்சாருங்கிறத கூட பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை முறை கூட, அவருடைய வாழ்க்கை முறை கூட ஒரு சாம்பிள் தான். யாருக்கு? நமக்கு. அதே மாதிரி வாழ்வதற்கு இப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசியில ஒரு உணவு சாப்பிடுறாரு. அதுக்கப்புறமா எங்க போறாரு? மரணத்துக்குள்ள போறாரு. இப்ப ஒரு கேள்வி, நம்ம அடுத்து சாக போறோம்னு தெரிஞ்சதுன்னா சாப்பாடு நல்லா இருக்குமா? அடுத்தது எனக்கு ஒரு நோய் இருக்குது, நான் இன்னும் ஒரு நேரத்தில் சாக போறேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா சந்தோஷமா வயிறு இறங்குமா? வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகுமா? பாருங்க. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஈடுபடி, அந்த சிந்தையை நினைச்சு தேவனுடைய சித்தம் எதுவோ அதை மட்டும்தான் செயல்படுத்துறாரு. காரியம் பார்க்கலாம். இதை குறித்து நம்ம இப்ப டீப்பா பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 30 வசனம்.
அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது
அப்ப 30 வசனம் நம்ம பார்த்தோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மரத்திற்கு, ஒலிவ மலைக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சொன்னாங்க, யாரா இருந்தாங்க? இப்பதான் பஸ்கா முடிஞ்சிருக்கு, அந்த நினைவு கூறுதல் நடந்திருக்கு. நடந்திருக்குன்னா யாரா இருந்திருக்காங்க? கர்த்தர் மற்றும் அவருடைய அப்போஸ்தலர். அப்ப அப்போஸ்தலர்கள்னா எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்? 11 பேர் மற்றும் கர்த்தர். அப்ப 12 பேர் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு எங்க போறாங்க? ஒலிவு மலைக்கு போறாங்க. இதைய நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன மைண்ட்ல போறாரு? சந்தோஷமா பாட்டு பாடி மற்றவங்களையும் உற்சாகப்படுத்திட்டு போறாரு. உண்மையா இல்லைங்களா? இதான் வசனம் சொல்லுது. ஆனா அவருடைய சிந்தை இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதை குறித்து ரீப்ரிண்ட் 2773 பேராகிராஃப் 2 சொல்றாரு தகவல் ரசல். கர்த்தருடைய விசுவாசம் என்னாச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் சோதிக்கப்பட்டதாம். என்னாச்சுங்களா? கர்த்தருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கிறார். எப்படி சோதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மரணத்தின் நேரம் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாது? ஏன்னா ஒவ்வொரு நேரமும் வேலை வந்தது, தீர்க்க தரிசனத்தின் அந்த நிறைவேற கரெக்டா நடக்க வேண்டிய வேலை வந்த உடனே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இப்ப இந்த காலம் வேலை எல்லாமே கர்த்தருக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல கரெக்டா கொடுக்கும்போது இப்ப இவருக்கு தெரிஞ்சிடும், தெரிஞ்சிருச்சு யூதாஸ் போயிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான், வந்து நம்மளை பிடிக்க வந்துருவாங்கன்னு தெரியும். அப்ப அவருடைய மரணம் வந்துருச்சுங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? கண்டிப்பாக தெரியும். அதுவும் மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட அவர் மரணத்தை சம்பவிக்க போறாருங்கிற மனநிலை கூட அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமா பாட்டு பாட நம்மளால முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா பாட்டு பாட நம்மளால முடியுமா? பாருங்க, எப்படி சொல்லலாம்னா, இப்ப அனைத்து உபத்திரவங்களும் அவருக்கு சுத்தி நிக்குது. அடுத்த நாற்பது மரணம். அதற்கு முன்பதாக தேவன் சொன்ன சித்தத்தின்படி அவருடைய காரியம் முழுவதுமாக நடந்திருக்கணும். இந்த மாதிரி அநேக எல்லா சிந்தனைகளும் இருக்கும்போது இப்ப தேவன் கொடுத்த கட்டளைகளை சரியா செய்யறார். அப்பம் பிக்குதுல இருந்து அப்பம் பிக்கும்போது பாத்தீங்கன்னா வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா சரியா நன்றி செலவு செய்யறாரு. இப்ப ஒருவேளை எங்க அப்பா என்னை அனுப்பிச்சிருக்கிறார், இங்க வந்தா எனக்கு ஏதோ ஒரு அடி விழுகு போதுன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிட்டாருன்னா எனக்கு கோபமா வராங்க. பொதுவா நான் ஒரு மாம்சத்தின்படி யோசிச்சேன்னா கண்டிப்பா கோபம் வரும். பாருங்க இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்த காரியம் முழுவதும் அப்படியே எல்லாம் நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த காரியம் என்னன்னா மரணத்துக்குள்ளாக போகக்கூடிய நிலைமை. இப்ப பாருங்க இவர் இந்த மைண்டும் போயிட்டு இருக்குது, தேவ சித்தம் சரியா செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை அப்படியே போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல இங்க முக்கியமான நியமங்கள் இந்த நினைவு கூறுதலின் காலம் அந்த நினைவு கூறுதலை என்ன பண்ணும் சரியாய் செய்யணும். அதாவது இன்னொரு பாஷையில சொன்னா சரி மன்னிக்கவும் இன்னொரு வார்த்தையில சொன்னா புதிய உடன்படிக்கையை அங்க ஏற்படுத்தணும், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். அப்ப அந்த புதிய உடன்படிக்கையை சரியா செய்யணும், கொஞ்சம் கூட ஒரு இன்ச் கூட நகர்ந்துடக்கூடாது. அப்ப அதைய எவ்வளவு சரியா செய்யறாருனா அப்ப எந்த அளவுக்கு அவருடைய மனசு இருக்கும் யோசிச்சு பாரு. பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளணும், அதே நேரம் தேவ சித்தத்தையும் சரியா செய்யணும். தேவன் எந்த மாதிரி சொன்னாரோ அதுல 1% கூட குறையக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் பார்க்கும்போது சரியா செஞ்சார். இந்த நிலைமையில ஒருவேளை பாருங்க இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நிலையை பத்தி பார்க்கும்போது எப்படி சொல்லலாம்னா ஈடுபடி சரியா கொடுக்கணும். ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இன்னும் வேற என்ன காரியம்னா மரணம் கொடூரமாக நிகழணும் அப்படிங்கும் போதே பொதுவா மாம்சம் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே மைண்ட் என்ன ஆயிடும் அப்செட் ஆயிடும். அப்செட் எப்படி சொல்றதுன்னா அந்த மைண்டே ஆப்சன்ட் கண்டிஷன் போயிடும், என்ன பண்றதுனே தெரியாத ஒரு மனநிலை போயிடும். பாருங்க அடுத்த காரியம் பார்க்கும்போது அவமானத்தை சந்திக்கணுங்கிறது கூட தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அவமானம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பா கர்த்தருக்கு எப்படி இருக்கும், ஒரு அதை விட ஒரு பரிபூர்ண ஜீவனுக்கு எப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல காட்டி கொடுக்கிறவன் அதுவும் தன் கூடவே இருந்து கூடவே தன்னை பார்த்து வளர்ந்தவன் இப்ப என்ன பண்ண போறான் காட்டி கொடுக்க போறாரு. இத கூட அவர் சகிக்கிறாரு. அது மட்டும் இல்ல சீசர்கள் என்ன பண்றாங்க பாருங்க அந்த கெத்தமனை தோட்டத்துல இருக்கும்போது ஒரு வாடகை அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய நிலையை நினைக்கும் போது கண்டிப்பா கர்த்தருக்கு மன வருத்தங்கள் இருக்குமா இருக்காங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம நிலையை நினைச்சு பார்க்கலாம். ஒரு எக்ரிசியாவுடைய மூப்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வருமா இல்லைங்களா. அதுக்கே என்ன ஆயிரும் நம்ம இந்த விழுந்து போன மாம்சத்துல ரொம்ப டயர்டாயிரும், ரொம்ப சோர்ந்து போயிடும். மற்றவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நினைக்க நினைக்கவே நம்ம என்ன ஆயிரும் நம்முடைய மாம்சத்துல சோறு வந்துருது, நினைச்சாலே சோறு வந்துருது. அப்படி பார்க்கும்போது கர்த்தருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் நடக்குது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சோர்வு வரல, ஆனாலும் அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோர்வையும் அங்க தாங்குற இந்த நிலைமையத்தான் இன்னைக்கு நமக்கு பாடமா கொடுக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரர். ஒருவேளை நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா நான் ஒருவேளை இயேசு கிறிஸ்து கூட இருந்திருந்தேன்னா என்ன மனநிலையில் இருந்திருப்பேன் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பாருங்க பொதுவா ஒரு மாம்சத்துல இருக்கக்கூடியவங்க நமக்கு மரணம் தெரிஞ்சதுன்னா முதல் காரியமா நம்ம மாம்சம் நடுங்கும், பயம் வந்துருச்சுனாலே நம்ம உடம்பு என்னாங்க நடுங்க ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்ல பேச்சு என்னாங்க தடுமாறும், என்ன பேசுறனே தெரியாது உளறும். இன்னும் பார்க்கும்போது கோபம் வரும், எதுக்கிறதால என்ன பண்ணுவோம் கோபம் வரும். இன்னும் பார்க்கும்போது தடுமாற்றம் வரும். இன்னும் பார்க்கும்போது உள்ளத்துல மன்னிக்கும் உடலுக்குள்ள பார்க்கும்போது பிரஷர் ஜாஸ்தியாகும், பிரஷர் என்னாகும் ஜாஸ்தி. இது ஒரு விழுந்து போன மாம்சம் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய நிலைமை. பாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லா அற்புதங்களும் செய்து அந்த ஒரு பரிபூர்ண நிலைமையிலிருந்து அப்படியே கொஞ்சம் தாழ்வான நிலைமைக்கு அவருடைய பலங்கள் எல்லாம் போன நிலைமை. இப்ப கடைசியா இந்த சூழ்நிலைகள்லாம் அவருக்குள்ள வரும்போது கண்டிப்பா அவருடைய சிந்தையிலையும் ஏதாவது ஒரு சலனம் இருக்குமா இருக்காங்களா, அதாவது அவரை தாக்க முயற்படுமா இருக்காதுங்களா. அப்ப இந்த சிந்தனைகள்லாம் வரும்போது சரியா அவர் மேற்கொள்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. தேவ சித்தத்தை 100% சரியாய் செய்து முடிக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நினைவு கூறுதலின் நாள் வரும்போது ஸ்பெஷலா ஒவ்வொருத்தருக்கும் போராட்டம் ஸ்பெஷலா வருதுங்களா இல்லைங்களா. வீடுகள்ல வரும், எக்லீசியால கூட வரும், கூட இருக்கவங்க மூலமா கூட வரும், இல்ல வேலை செய்யும் இடங்கள்ல வரும், விதவிதமா வரும். எல்லாருக்குமே இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப வினோதமாக எதிர்பார்க்கவே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், நல்ல நண்பராக இருப்பா திடீர் பார்த்து நம்ம கை காட்டுவார். இப்படி எல்லாம் அநேக பகைகள் சண்டைகள் வருதுங்களா இல்லைங்களா? ஏன்னா இந்த பஸ்காதாரத்துல பிரஷரா வரும். ஏன்னா அது என்ன ஒரு நிலைமை, ஒரு முடிவுக்குள்ளான ஒரு நிலைமை. கர்த்தரின் மரணம் அதோடு முடிவு போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவருக்கு கூட பயங்கரமான ஒரு பிரஷர் கண்டிப்பா அந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அதே சூழ்நிலைக்கு நாம கூட தள்ளப்படலாம். இப்ப கர்த்தரேசு கிறிஸ்துவ போல 100% அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை சரியாய் செய்தோமானால் நாம கூட அவரை போல நம்ம மாறலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சரி இப்ப நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கறேன். ஏன் வந்து நம்ம கர்த்தரேசு கிறிஸ்து நினைவு கூறுதல அனுசரிங்கன்னு சொன்னாரு? 2000 வருஷமா நம்ம நினைவு கூறுதல அனுசரிக்கலாம். நான் தவறா புரிஞ்சுக்கிறேன், நான் கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்கிறதா நான் கேட்கறேன். ஏன் 2000 வருஷமா நம்ம அதை நினைவு கூறுதல்னால அனுசரிக்கிறோம்? ஏன் நினைவு கூறுதலை நாம் 2000 வருடமாக அனுசரிக்கிறோம்? ஜீவன் அதனால கிடைக்கும், நல்ல ஒரு பாயிண்ட். வேற வேற மற்றவங்களுக்கு தெரியாதுங்களா? சொல்லுங்க. சபை நிறைவுக்குள்ளான காரணம் நம்ம, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா பஸ்கா இந்த நினைவு கூறுதல் இருக்குல்ல, இதை வந்து நாம ஏன் 2000 வருஷமா அனுசரிச்சுட்டே இருக்கிறோம்? அதாவது பார்க்கும்போது நம்முடைய முன்னாடி இருந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அனுசரிச்சிருக்காங்க, இனி பின்னாடி வர்றவங்க கூட அனுசரிப்பாங்க, நாம கூட அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் இதை இப்படி அனுசரிச்சு வர்றோம்? நினைவு என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு கர்த்தர் சொன்னார். ஒரு நல்ல பாயிண்ட். வேற என்ன சொல்லலாம்? கர்த்தர் நான் வருமளவும் அதை செய்ய அருமையான பயன். கர்த்தர் கூட வந்துட்டார் 2வது வருகையில். நான் குழப்பல, கொஞ்சம் நல்லா கவனிங்க, அதுக்காக தான் கேட்கறேன். சொல்லுங்க. மரண பரி இருந்தா உண்மையா இருக்கணும், அதுக்காக பஸ்கான செய்யணும். சரி ஓகே. இப்படி நம்ம அநேக பாயிண்ட் சொல்லலாம். என்னன்னா என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொல்லி கர்த்தரேசுக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது நமக்கு சில சகோதரர் சொல்லுவாங்க, கிருபையாய் நமக்கு இன்னொரு வருடம் கொடுக்கப்படுறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? கிருபையாய் தேவன் பலி செலுத்த இன்னொரு வருடத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பார்க்கும்போது தேவன் தந்த ஒரு நியமம், கட்டளை, கண்டிப்பாக என்ன பண்ணணும், அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது பாவ மன்னிப்பு மற்றும் உடன்படிக்கையை உடன்படிக்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிற காரியம் கூட பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவனோடு ஒரு நல் உறவு ஏற்படுத்த, ஒப்புரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மனநிலையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பஸ்காவை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம மேலும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பஸ்கா அனுசரித்த அடுத்த சில மணி நேரங்கள்ல எந்த நிலைமைக்கு போனாரு? மரணத்துக்குள்ளான நிலைமைக்கு போறார். எந்த நிலைமைக்கு சொல்றது புரியுதுங்களா இல்லைங்க? கர்த்தர் இயேசு பஸ்கா நியமம் ஏற்படுத்தின பின்பதாக அவர் என்ன நிலைமைக்கு போறாருன்னா, மரணத்துக்குள்ள. அதாவது பார்க்கறீங்கன்னா இரவுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் அடிக்கப்பட்டு, அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கடைசியில மரணத்துக்குள்ள போறாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன காரியம்னா, மரணத்துக்கு முந்தைய ஒரு நிலைதான் இந்த பஸ்கா ஏற்படுத்துதல்ங்கிறத கூட பார்த்தோம். சரி, அப்படின்னா நாம ஏன் 2000 வருஷமா இதை அனுசரிச்சுட்டே இருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப கூட நம்ம அனுசரிச்சுட்டே இருக்கோமா இல்லைங்களா? ஒவ்வொருவரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு வருஷம், இல்ல புதுசா கூட வந்திருக்கலாம், இல்ல 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, இப்படி அநேகர் அனுசரிக்கிறோமா இல்லைங்களா? ஏன் அனுசரிக்கிறோம்னா, ஒரு விஷயம் சொல்றேன், கர்த்தரின் வழி தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஒன்று, தேவன் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தாரோ அதை நிறைவேற்றி முடிச்ச உடனே, பஸ்கா முடிச்ச உடனே தேவன் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தரை எடுத்துக்கொண்டார். இப்ப ஒருவேளை நம்ம இடத்துக்கு இதுதான், நமக்கெல்லாம் இதுதான் பாடம். ஒருவேளை தேவன் எந்த அளவுக்கு நம்மளை எதிர்பார்த்தாரோ அந்த பலி வாழ்க்கையை நம்ம செஞ்சு முடிச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, இந்த பஸ்கா முடிஞ்ச உடனே நாம கூட தேவனத்துல போறது ஒரு நேரம். இது ஒரு சின்ன ஒரு நம்ம அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்றோம். புரிஞ்சதுங்களா? மறுபடியும் சொல்றோம், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடம் தேவன் எதிர்பார்த்த அந்த பழி வாழ்வு நிறைவேறின உடனே, அந்த பஸ்கா முடிஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தரை எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு அதுதான் நமக்கு பாடம். எந்த வகையிலனா, நாம கூட தேவன் எதிர்பார்த்த வகையில நம்முடைய பழி வாழ்வை நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்ப நிறைவேறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்கா நிறைவேறின உடனே அடுத்து என்ன பண்ணுவாரு, நம்மள கூட தேவன் எடுத்துக்கொள்ள சித்தமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். அனுவா இருந்த சகோதர சகோதரி, அப்படி பார்க்கும் போது ஒருவேளை நம்ம அப்படியே கடந்து கடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ்கா இந்த போன வருஷம் வந்துச்சு அனுசரிச்சோம், இந்த வருஷம் வருது அனுசரிக்கிறோம், அடுத்த வருஷம் வருது அனுசரிக்கிறோம்னு என்ன காரணம், நம்முடைய பலி இன்னும் தேவன் எதிர்பார்த்த அளவு இன்னும் முடியல. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாரும் மைண்ட்ல வச்சிடலாம், தேவன் எதிர்பார்த்த அளவு பலி வாழ்க்கை நம்ம இன்னும் நிறைவேற்றி முடிக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம வந்து தவறா சொன்னத, நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்த்த விதமாக நம்ம இன்னும் நிறைவேற்றி முடிக்கல அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம விளக்குறோம். சகோதர சகோதரி, கர்த்தரின் மரணத்தை பற்றி பார்க்கும்போது அது ஒரு தியாக மரணம். அப்ப தியாக மரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த காரியத்தை பஸ்கா பண்டிகையை நினைவு கூறும் போது, அது உடன்படிக்கை செய்த சபையினருக்கு தனிப்பட்ட முறையில் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகைங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த பாடத்தில் நம்ம எதை பத்தி தான் பார்த்துக்கிட்டோம்னா, இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை, இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. இந்த ஆவிக்குரிய பண்டிகையை ஆவிக்குரியவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார் தேவன், அதை சரியாய் ஆசரிக்க. இந்த வாய்ப்பை தான் தேவன் இன்று நமக்கு அவருடைய வார்த்தைகள் மூலமாக தருகிறார். சகோதர சகோதரிகள், அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இன்னொரு ஒரு சின்ன நிழல் மட்டும் பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்கா இதற்குரிய ஆங்கில வார்த்தை பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னாலே யார் கடந்து செல்வார் நம்ம பார்க்கிறோம், சங்காரதூதன் கடந்து செல்வார். எதற்காக அவர் கடந்து செல்வார், அதாவது தலைச்சன் பிள்ளைகளை யார் வீட்டுல அந்த ரத்தம் நிலை கால்கள் துவைக்கப்படலையோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கால்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதற் பலன்களை என்ன பண்ணிடுவாங்க, சங்கரிச்சிருவார், அதாவது மரணத்துக்குள்ளாக அவர் கொண்டு போயிருவார். இந்த நிலைமை இன்னைக்கு நம்ம சீல கூட வந்திருக்கு. இதுதான் இந்த பஸ்கா, அதாவது கடந்து செல்வது. இன்னைக்கு நம்ம சீல கூட நியாய தீர்ப்பு நம்ம சீல இருக்கு. ஒருவேளை முதற் பலன்களாகிய நாம், முதற் பலன்களாகிய நாம் விசுவாசம், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய விசுவாசம் ஆகிய இந்த தேவனுடைய ரத்தத்திற்குள்ளாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக நம்ம இருந்தோம்னா, அந்த ரத்தத்தின் மேல நம்ம விசுவசிச்சு இந்த விசுவாச வீட்டாராக நாம் இருந்தால் இந்த முதற் பலன்கள் கூட தப்பிக்க இந்த வருஷம் ஒரு வாய்ப்பு. ஒருவேளை இந்த ரத்தத்துக்குள்ளாக, அதாவது ரத்தம் துவைக்கப்பட்ட இந்த வீடுகளுக்குள்ளாக, வீடு குறிக்குது விசுவாச வீடு, அப்ப இந்த விசுவாச வீட்டுக்குள்ளாக ஒருவேளை நம்ம இல்லைன்னா நாம கூட ஸ்பிரிச்சுவலாக மரணத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிருவோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. அது மாதிரி சுகர சகோதரி, அப்ப நம்ம இதுவரை பார்த்தோம், இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை, இது ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. அப்ப ஆவிக்குரிய பண்டிகைக்கு நம்ம அதற்குரிய கனம் மகிமை கொடுத்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய அந்த ஆசிரிக்கக்கூடிய முறைமைகள் கூட செய்யணுங்கிறத தேவன் இன்றைக்கு இந்த பாடம் மூலமாக விளக்கியிருக்கார். தேவன் தாமே இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு இந்த சத்தியத்தை கேட்டுக் கொடுத்த உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வயர்த்துவாராக. ஆமென்.